الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه وقال النبي عليه الصلاة والسلام أيضا لا تجعلوا ظهور دوابكم منابر أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான, முபாரக்கான, தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மதங்களை விட நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் யதார்த்தமான மார்க்கம், உண்மையான மார்க்கம், அர்த்தமுள்ள கருத்தாலமுள்ள மார்க்கம். உலகத்தில் உள்ள அநேகமான மதங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த மதங்களை மக்கள் விளங்குவது அந்த மதங்களிலே உள்ள வணக்கங்களை வைத்து, அந்த வணக்க வழிபாடுகளும் குறிப்பிட்ட ஒரு நேரம் அல்லது குறிப்பிட்ட ஒரு இடம் அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் மாத்திரம்தான் செய்யப்படும். அந்த நேரம் முடிந்து விட்டது அல்லது அந்த காலம் கடந்து விட்டது அல்லது அந்த இடத்திலிருந்து அவர்கள் கலைந்து பிரிந்து சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும். இதை நாம் மிக இலகுவாக விளங்குவதாக இருந்தால் நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு என்று தனியான ஒரு தினம், போயா தினம் என்ற பெயரில் வரும். அந்த தினம் வந்துவிட்டது என்றால் அவர்களில் எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அவர்களுடைய வணக்கத்தலங்களுக்கு போய் கொஞ்ச நேரம் வணங்கிவிட்டு வருவதை அவர்கள் பின்பற்றக்கூடிய மதமாக கருதுவார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கம் இவைகளுக்கும் அவர்கள் பின்பற்றக்கூடிய மதத்திற்கும் பெரிய அளவுல சம்பந்தம் இருக்காது. உலகம் எப்படி போகுதோ அதே அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்வார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு முற்றிலும் மாறுபட்டது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அந்நியவர்கள் நினைப்பதை போன்று ஒரு வணக்கத்திற்குரிய பெயர் அல்ல. மாற்று மதத்தவர்கள் வேணுமென்றால் நம்முடைய மதங்களை வைத்துத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் இனம் கண்டுகொள்வார்கள். நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் சதகாக்கள், நாம் செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்களை வைத்து இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று அவர்கள் இனம் கண்டாலும் இது பூர்த்தியான இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அது தனிநபருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஏன் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆட்சியாளர் அதிகாரியாக இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கின்றது. உலகத்திலுள்ள மற்ற தலைவர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமே இதுதான். உலகத்திலுள்ள அநேகமான தலைவர்கள் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை முக்கியமான அவர்களுடைய ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தேவையான சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை அவர் நினைக்கிற மாதிரி வாழுவார். வேணுமென்றால் ஒரு சில அடையாளங்கள், அந்த மதத்துடைய அடையாளங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அந்த மதத்துடைய அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை முழுமையாக பிரதிபலிக்காது. அவர் ஒன்றை சொல்லுவாரு, இன்னும் ஒன்றை செய்வாரு. யாராவது ஒருவர் அவரிடத்துல நீங்க இப்படி பேசியிருந்தீர்கள், நீங்க இவ்வாறு எழுதியிருந்தீர்கள், அதற்கு நேர் மாற்றமாக நீங்க நடக்குகின்றீர்களே என்று ஒரு பேச்சுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வாறு கேட்டுவிட்டாலும் அவர் என்ன சொல்லுவாரு, அது என்னுடைய ஜோப், அது என்னுடைய உத்தியோகம், அது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது என்னுடைய பர்சனல் லைஃப், அதையும் இதையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணாதீங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க குறுக்கீடு செய்யாதீங்க, அதில என்னை தனியாக விட்டு விடுங்கள் என்று பதில் சொல்லி நழுவி விடுவார். ஆனால் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முற்றிலும் மாறுபட்டவர்கள். எதை சொன்னார்களோ அதை செய்தார்கள், எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள். சொன்னதை செய்து காட்டிய மிகப்பெரிய தலைவர் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உள்ளால் உள்ளபடி உண்மையான முறையிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதமாகிய குர்ஆனை பாதுகாத்த மாதிரி நபி அவர்களுடைய ஹதீஸையும் பாதுகாத்தான். நபியுடைய சொல்லையும், நபியுடைய செயலையும், நபி அவர்களுடைய அங்கீகாரங்களையும், அந்த நபியுடைய ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு அது பல லட்சம் பேர்களை தாண்டிவிடும். அந்த அத்துடைய ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் இன்று வரைக்கும் கயாம நாள் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் அந்த நபி அவர்களுடைய ஹதீஸை பாதுகாக்கணும். அந்த நபி அவர்களுடைய ஹதீசுடன் சம்பந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த அளவுக்கு அவர்களுடைய அத்துணை விடயங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஹதரத் ஐசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சீடர்கள் 12 பேர், அவர்களுக்கு ஹவாரியன் என்று சொல்லப்படும். அந்த 12 பேர்களுடைய முழுமையான வரலாறுகள் கூட அவர்கள்ட்ட பூர்த்தியாக இல்லை. ஏன், அதை விட கொஞ்சம் மேல போய் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இறை வேதத்தை கூட அவர்களால பாதுகாக்க முடியல. அந்த இன்ஜீல்ல கூட இடை செருகல்கள் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மெண்ட் என்று ஒன்று, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி ஒன்று, அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை அவர்களால பாதுகாக்க முடியல. அதுல தேசாலேஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மிக நெருக்கமான சீடர்களுடைய வாழ்க்கை வரலாறு பூர்த்தியாக இல்லை. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனையும் பாதுகாத்தான், நபி அவர்களுடைய ஹதீஸையும் பாதுகாத்தான். அந்த ஹதீஸில் யார் யார் இணைந்தார்களோ அந்த அத்துணை இணைந்தவர்களுடைய முழுமையான வரலாறை பாதுகாத்தான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போலியாக வாழல்ல, அவர்கள் நடிப்பாக வாழல்ல, அவர்கள் யதார்த்தமாக வாழ்ந்தார்கள். உள்ளால் உள்ளபடி உண்மையான முறையில வாழ்ந்தார்கள். தன்னுடைய மனு இச்சைப்படி வாழல்ல, தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக வாழல்ல. அவர்களுடைய பேச்சும் வகை என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆசைக்கு தோதுவாக, அவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக பேசவும் இல்லை, அவர்களுடைய பேச்சும் வஹி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வஹியின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். அந்த வழிகாட்டுதலை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடம் அந்த மக்களுடன் வாழ்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று செயல் ரீதியாக வாழ்ந்து காட்டினார்கள். நபி அவர்கள் அவர்களுடன் இரண்டர கலந்தார்கள். அவர்களுடைய இன்பத் துன்பங்களில் பங்கு கொண்டார்கள். அவர்களுடைய லாப நஷ்டங்களில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் முன்ன பின்ன நடக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமான முறையில் அதை திருத்தி நீங்க இப்படித்தான் வாழணும் என்று அவர்களை வாழ வைத்திருக்கின்றார்கள். ஏன் அந்த நபி அவர்கள் கூட எவ்வாறு வாழ வேண்டும்? வஹையின் மூலமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். வெறும் வணக்கங்களை மாத்திரமல்ல, ஐபாதத்துகளை மாத்திரமல்ல, எவ்வாறு தொழ வேண்டும், எந்த நேரத்திலே தொழ வேண்டும். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு நீண்ட ரிவாயத்து வருகின்றது. தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ஹதீம்ல நின்று கொண்டு நபி அவர்களுக்கு இமாம செய்து தொழுக வைத்து காட்டினார்கள். இப்படித்தான் தொழணும், இந்திந்த நேரத்தில் தான் தொழணும், இந்த தொழுகையுடைய ஆரம்ப நேரம் இது, இந்திந்த தொழுகைகளுடைய இறுதி நேரம் இது, 2 நாட்களில் தொழுக வைத்து இவ்வாறு தான் தொழ வேண்டும். தொழுகையை வஹையின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டினான். வாங்கை எவ்வாறு சொல்லணும் அதையும் வஹையின் மூலமாக வழிகாட்டினான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே அடிப்படையில் நபி அவர்களும் சஹாபாக்களுக்கு செய்து காட்டினாங்க. தொழுது விட்டு சொன்னார்கள், நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அதே அடிப்படையில் தொழுது கொள்ளுங்கள். இதனுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதா 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுடன் நபி அவர்கள் ஹஜ்ஜை செய்துவிட்டு சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என் மூலமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. நான் ஹஜ் செய்வதை எவ்வாறு கண்டீங்களோ அதே மாதிரி ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் செய்து காட்டியதோடு மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டினார்கள். எவ்வாறு ஒரு மனிதன் வாழணும், குடும்ப வாழ்க்கையில் எவ்வாறு வாழணும், கூட்டு வாழ்க்கையில் எவ்வாறு நடக்க வேண்டும், அவருடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், இவைகள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் 2.5 கலந்து செய்து காட்டினார்கள். நபி அவர்களுக்கு கூட அவர்கள் நினைத்த மாதிரி ஃப்ரீயாக வாழல்ல. நபி அவர்கள் மனிதர், ஆனால் மனிதர்களில் புனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்ற ரீதியில சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்து விட்டது என்றால் வஹையின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில், அதாவது மதீனாவுக்கு உள்ளே ஊருக்குள்ளே இருந்த காலகட்டத்தில், ஏக காலத்தில் அவர்கள் 9 மனைவிமார்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த மனைவியுடன் எந்த நாள் நபி அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள், இந்த மனைவிக்கு இந்த நாள், இந்த மனைவிக்கு இந்த நாள் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அந்தந்த மனைவிமாரிடத்தில் நபி அவர்கள் போய் இருந்து விட்டு தங்கிவிட்டு வருவார்கள். அசரு தொழுகைக்கு பின்னால எல்லா மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு சின்ன சந்திப்பை செய்துவிட்டு வருவாங்க. அவர்களுடைய சுகம் விசாரித்து விட்டு வருவது நபி அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் நம்மை போன்ற பெண்மணிகள், எங்களுடைய பெண்களை போன்ற அவர்களுக்கு இருப்பதை போன்ற ஆசா பாசங்கள், உணர்வுகள், இன்பங்கள், இச்சைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனைவியுடைய வீட்டில் நபி அவர்கள் கொஞ்சம் கூடுதலான நேரம் தங்கிவிடுகின்றார்கள். இதை பார்த்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய இன்னும் ஒரு மனைவி ஹதரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள், நபி அவர்கள் ஏன் ஜைனபுடைய வீட்டில மட்டும் திரும்ப நேரம் தங்கணும், எல்லோருடைய வீட்டிலையும் சரிசமமான நேரம் தானே தங்க வேண்டும். நாங்க இதை இப்படியே விட்டு விட்டோம் என்றா காலப்போக்கில் இன்னும் அதிகமான நேரம் தங்கி விடுவார்கள். அதனால நபி அவர்கள் இன்று வந்தவுடன் நாங்க கேட்கணும், யா ரசூலல்லாஹ், ஏன் அந்த பெண்ணுடைய வீட்டில நீங்க கொஞ்சம் கூடுதலான நேரம் இருந்தீங்க? நாம் கேட்போம். மற்ற மனைவி கேட்டாங்க, நாங்க நபீரத்தில் எப்படி கேட்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நாங்க எவ்வாறு கேட்கிறது? ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வேறொரு வழியில நாம் கேட்போம். நபி அவர்கள் என் வீட்டுக்கு தாமதித்து வந்தால் நான் கேட்பேன், யா ரசூலல்லாஹ், அந்த மனைவியுடைய வீட்டுல நீங்க எதை குடித்து விட்டு வந்தீங்க? உங்களோட வாயிலிருந்து வாடை போன்ற ஒன்று வருகின்றது. அதே கேள்விய நீங்களும் கேட்டீங்கண்டா, ரெண்டு பேரும் ஒரே கேள்விய கேட்டோம்டா, ஏன் தாமதித்தாங்க, அவருடைய வீட்டுல என்னத்தை குடிச்சாங்க என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று இரண்டு பேரும் பேசிக் கொள்கின்றார்கள். அதே மாதிரி நபி அவர்கள் கொஞ்சம் தாமதித்து வருகின்றார்கள். வந்தவுடன் ரெண்டு பேரும் அதே கேள்வியை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அந்த பெண்ணுடைய வீட்டுல வாசம் வரக்கூடியதையுமே குடிக்கல, அவட வீட்டுல நான் தேன்பானியை தான் குடித்தேன், தேனை தான் குடித்து விட்டு வந்தேன். இதற்கு பின்னால நான் தேனை குடிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த சமாச்சாரத்தை மற்ற மனைவிமார்கிட்ட சொல்லி மீன் வம்ப விலக்கி வாங்கிடாதீங்க, இதை இன்றோட முடித்துக் கொள்ளுங்க, இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருங்க, இதன் பின்னால நான் தேனையே குடிக்க மாட்டேன் என்று நபி அவர்கள் சொல்லி முடிக்கல்ல, வஹியின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டுகின்றான் கண்ணியமான முறையில, யா ஐயுஹன் நபியோ, யா ஐயுஹன் நபியோ لما تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. நபிஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நாம் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்த ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? தேன் குடிப்பது அனுமதிக்கப்பட்ட விடயம், ஆகுமான விடயம், இதற்கு பின்னால நான் தேனையே குடிக்க மாட்டேன் என்று நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? தபத்தகை மர்தாத அஸ்வாஜி, உங்களோட மனைவிமார்களுடைய பொருத்தத்தை மட்டுமா நீங்க விரும்புறீங்க, அவர்களுடைய திருப்தியை மட்டுமா நீங்க நாடுறீங்கண்டு வஹயின் மூலமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இல்லற வாழ்க்கையில மனைவிமார்களுடன் எவ்வாறு நடக்கணும், அவர்களுடன் எவ்வாறு வாழணும் என்பதை வஹயின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு வெறும் வணக்கங்களை மாத்திரம், வெறும் இபாதத்துகளை மாத்திரம், வெறும் திக்ரு திலாவத்துகளை மாத்திரம், அல்லது மஸ்ஜிதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நேரங்களை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி அவர்களை விட்டுவிடவில்லை. மாற்றமாக நாம் எவ்வாறு வாழ வேண்டும், நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு துயில் கொள்ளும் வரைக்கும், நாம் எந்த அலுவல்களில் ஈடுபட்டாலும், எந்த வேலைகளில் ஈடுபட்டாலும், அது வியாபாரமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், பெரிய அளவுல செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் ஆக இருக்கலாம், ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமையணும், அவர் எவ்வாறு அந்தந்த வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாக செய்து காட்டி சஹாபாக்களை அதே அடிப்படையிலே வாழ பழக்கினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், திடீர் என்று மதீனாவுடைய மாக்கள் செல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மஸ்ஜித் நபவியில சொல்லக்கூடிய அடிப்படையில இவர்கள் மாக்கத்துல ஹலாலான முறையில, உண்மையான முறையில, நேர்மையான முறையில வியாபாரம் செய்கிறார்களா இல்லையா என்று பார்ப்பதற்கு நபி அவர்கள் திடீரென்று மதீனாவுடைய மாக்கள் செல்வார்கள். இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபிலையும் பதிவு செய்திருக்கின்றார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு பஜாருக்கு திடீர் என்று செல்கின்றார்கள். அங்கே போய் பார்த்தால் ஒருவர் கோதுமை மூடையை வைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார். போன வேகத்தில் நபி அவர்கள் தன்னுடைய கையை உள்ளே நுழைத்து பார்த்தார்கள். அந்த கோதுமை மூடையுடைய மேல் பகுதி அது காய்ந்து இருந்தது, அதனுடைய அடிப்பகுதி ஈரமாக இருந்தது. நபி அவங்க கேட்டாங்க, மேல காய்ந்ததை வைத்திருக்கிறீங்க, அடியில ஈரமானதை வைத்திருக்கிறீங்க, ஏன் இவ்வாறு செய்யறீங்க? சொன்னார்கள், யா ரசூலல்லா, மதீனாவுல நேற்று கடுமையான மழை, அந்த மழை நீர் எங்களோட வீட்டுல குடிசையில விழுந்துருச்சு. இந்த முழு கோதுமை மூடைய காய வைப்பதற்கு எனக்கு நேரம் இல்ல. இந்த மூடைய தவிர எனக்கு எந்த வகையான வேற வருமானமும் இல்ல. அதனால தான் கொஞ்சத்தை காயை வைத்து காய்ந்ததை மேலேயும் ஈரமானதை அடியில வைத்து விட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அக்கம் பக்கத்துல வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சஹாபாக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அந்த இடத்துல நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பாருங்க, மக்கள் உங்களை நம்பி வாராங்க, நீங்க அவர்களை ஏமாற்ற மாட்டீங்கன்னு வாராங்க, நீங்க அவர்களுடன் உண்மையான முறையில நேர்மையான முறையில நடப்பீர்கள் என்று உங்களை நம்பி வாராங்க. அவர்களுடைய நம்பிக்கைக்கு பங்ககம் விளைவித்திராதீங்க, அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாதகமா நடந்துராதீங்க, நீங்க அவர்களை ஏமாத்திராதீங்க, நீங்க அவர்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. மன் கஷனா பலீச மின்னா, யாரு நம்மை ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல, யாரு கலப்படம் செய்வாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல, யாரு விரோதம் குரோதம் காட்டுவாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல. மதீனாவுடைய மார்க்கெட் சென்று அங்கே வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வாறு இவ்வாறு தான் வியாபாரம் செய்யணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால இந்த நாட்டுடைய வியாபாரத்துடைய பெரும்பகுதி இஸ்லாமியர்களுடைய கைகளிலே இருந்தது. வாசனை திரவியங்கள் அது முஸ்லிம்களுடைய கைகளில், ஜவுளி வியாபாரம் முஸ்லிம்களுடைய கைகளில், மாணிக்க கற்களுடைய வியாபாரம் இஸ்லாமியர்களுடைய கைகளில். ஆனால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் அதெல்லாம் யாருட்டு இருக்குது, எங்கட கைகள் இல்ல, மாற்று மதத்தவர்கள்ட்ட சென்று விட்டது. ஏன் இஸ்லாமியர்கள் நேர்மையா செய்யல, உண்மையான முறையில செய்யல? ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், நாம் இல்லை என்றும் சொல்லல. ஆனால் அநேகமானவர்கள் பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமா செல்வந்தனாக ஆகணும், பணக்காரனாக மாறணும் என்ற அந்த குறுகிய சிந்தனையில ஏமாற்றி மோசடி செய்து அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்கட கைகள் இருந்த வியாபாரம் அநேகமானவைகள் பறிபோய் விட்டதோட மட்டுமல்ல, இன்னும் பலர் நம்முடன் வியாபாரம் செய்யவே தயாரில்லை. இந்த முஸ்லிம் இவன் சொன்ன வேட காப்பாற்ற மாட்டான், இவன் வேடோடு தண்டா அதுல உறுதியாக இருக்க மாட்டான், இவனுக்கு இதை விட கொஞ்சம் கூடுதலான விலை கிடைச்சா அந்த விலைக்கு அவன் வித்துருவான், இவன் கொடுத்த வாக்க காப்பாற்ற அல்ல, இவன் இவனுடைய பேச்சில உண்மை இல்ல, இவன் இவனுடைய பேச்சில நேர்மை இல்ல. மேலான பெரியார்களே, கனவான்கிற சகோர்களே, நாங்க இந்த ஊர் அல்லாத மற்ற பகுதிகளில், அதாவது பௌத்தர்கள் நிறைந்து வாழக்கூடிய, பௌத்தர்கள் செறிந்து வாழக்கூடிய கொழும்பை அண்டி உள்ள பல பகுதிகளில் நாங்க பார்க்கலாம். உதாரணமா கிரிபத் கூட, உதாரணமா நுகே கூட, அல்லது மகரகமா போன்ற அந்த பகுதிகளில் ஒரு முஸ்லிமுடைய கடை இருக்குதா? ஏன் முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்ல, அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் இல்ல, அவர்களுடன் வியாபாரம் செய்வதற்கு விருப்பம் இல்ல. ஏன்? இவர்கள் உண்மை இல்ல, இவர்கள் யதார்த்தமா நடக்க மாட்டாங்க, இவர்கள் நேர்மையா நடக்க மாட்டாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வியாபாரம் செய்யணும் அதையும் செய்து மதீனாவுடைய பஜாருக்கு சென்று அங்கே முன்ன பின்ன நடக்கும் பொழுது அதையும் திருத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முவத்தா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில வீற்றிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி ஏதோ அவசரத்துல அவருடைய தலைமுடி அவருடைய தாடி முடிக்கு எண்ணெய் பூசாமல் வாராமல் வந்து விடுகின்றார். ரசூலுல்லாவுடைய பொதுவான ஒரு வழக்கம், யாராவது கொஞ்சம் தவறுதலா நடக்கிறாரண்டா அவருடைய உள்ளம் புண்படக்கூடிய அளவுல கடினமான முறையில அந்த தவறை திருத்த மாட்டாங்க, மறைமுகமான முறையில திருத்தி கொடுப்பாங்க, அல்லது சூசகமான முறையில ஜாடையான அடிப்படையில அந்த தவறை திருத்துவது தான் நபி அவர்களுடைய வழக்கம். இந்த மனிதர் ஹஜ்ரத் அதாயிபுனு யசார் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த மனிதர் மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார், ஏதோ அவசரத்தில் அவருடைய தலைமுடி தாடி முடிக்கு எண்ணெய் பூசாமல் வாராமல் வந்து விடுகின்றார். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால ஜாடை செய்யறாங்க, நீங்களோட தலை முடிக்கும் தாடி முடிக்கும் எண்ணெயை பூசி அதை நல்ல முறையில வார்ந்து கொண்டு வந்தால் நல்லதல்லவான்று வெறும் கையால ஜாடை செய்யறாங்க. அந்த ஜாடையை அந்த சஹாபி விளங்கி விடுகின்றார். அவசரமாக வீட்டுக்கு செல்கின்றார். தன்னுடைய தலை முடிக்கி தாடி முடிக்கி எண்ணெயை பூசி அதை நல்ல முறையில வாரிக்கொண்டு வருகின்றார். இப்பொழுது நலவு செய்யும் பொழுது நபி அவர்கள் பாராட்டும் பொழுது சில கட்டங்களில் மிகைப்படுத்தாமல் பாராட்டியும் இருக்கின்றார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அலிசஹாதா ஹைரன் மின் ஐயாத்தி அஹதுக்கும் வஹுவ சாயிரர் ராஸ் கான்னஹு ஷைத்தான். ஆரம்பத்துல நீங்க தலை விரிக்கோலமா வந்தீங்க, பரட்ட தலையுடன் வந்தீங்க, கிட்டத்தட்ட ஷைத்தான் மாதிரி வந்தீங்க, இப்ப எவ்வளவு அழகான தோற்றத்துல வந்திருக்கிறீங்க. முஸ்லீம்கள் இப்படித்தான் இருக்கணும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆஹ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வணக்கங்களை மாத்திரம் இபாதத்துகளை மாத்திரம் அல்ல, இஸ்லாமிய கலாச்சாரங்களை இஸ்லாமிய நாகரீகங்களை அவர்களுக்கு படித்து கொடுத்தாங்க. முஸ்லிம்கள் எப்படி வாழணும், உங்களுடைய தலைமுடி எவ்வாறு இருக்கணும், உங்களுடைய தாடிமுடி எவ்வாறு இருக்கணும், எந்த அளவுக்கு என்று சொன்ன நம்முடைய சில நண்பர்கள் சொல்வாங்க, ஒரு சஹீஹான ஹதீஸ்ல வருது, இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வா அமாலிக்கும் வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வா அஜ்சாதிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்கமான அமல்களையும் தோட்டங்களையும் பார்க்கறல்ல, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் பார்க்குகின்றான். இந்த ரிவாயத்தை வச்சு சொல்லுவாங்க, ஹஜரத் நம்முடைய கல்பு சுத்தம், நம்முடைய உள்ளம் சுத்தம், அல்லாஹ் கல்பத்தான் பார்க்கிறான், அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான். அதனால என்னுடைய வெளிரங்கத்தை பார்க்காதீங்க, என்னுடைய முகத்துல தாடி இல்லன்னு சொல்லி பார்க்காதீங்க, என்னிடத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை என்று பார்க்காதீங்க, அல்லாஹ் கல்பை தான் பார்க்குகின்றான். ஏன் நபி அவங்க தலைமுடிய பார்த்தாங்க, ஏன் நபி அவர்கள் தாடி முடிய பார்த்தாங்க, ஏன் நபி அவர்கள் சிலர்களுடைய கீழாடை கரண்டுக்கு கீழால போயிருக்குது, அடிக்கடி சொல்லுவாங்க உங்களோட கீழாடைய தூக்கி கட்டுங்க, உங்களோட சாரத்தை உயர்த்தி கட்டுங்க என்று நபி அவர்கள் சஹாபாக்களுடைய தலைமுடி, சஹாபாக்களுடைய தாடிமுடி, சஹாபாக்களுடைய கீழாடை இது எல்லாத்தையும் ஏன் கண்காணித்தாங்கண்டா, இது எல்லாம் சேர்ந்தது தான் இஸ்லாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா முடி வெட்டுவதாக இருந்தாலும் நாம் நினைத்த மாதிரி வளர்க்கவும் ஏலா, நாம் நினைத்த மாதிரி வெட்டவும் ஏலா. முடியை வளர்ப்பதற்கும் ஒரு முறை, முடியை வெட்டுவதற்கும் ஒரு முறை. நபி அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, கஸாவுடைய அடிப்படையில் முடி வெட்டுவதை நபி அவர்கள் தடை செய்தார்கள். கஸா என்று பொதுவாக ஹதீஸ் ஷரீஃபில் கூறப்பட்டிருக்குது. இந்த வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் விளக்கம் கூறக்கூடிய நேரத்தில் யுத்துரக்கு பாது ராசி வயுஹுலக்கு பாதுஹோ, தலையில் சில பகுதியை வைத்துவிட்டு சில பகுதியை வலிப்பது என்றார்கள். அதாவது தலையுடைய நடுவுல முடியை வைத்து அதனுடைய ஓரத்தை வலிப்பது, அல்லது ஓரத்திலே முடியை வைத்துவிட்டு நடுவுலே வளர்ப்பது சஹாபாக்களுடைய கற்பனையில கூட வந்திருக்காது. ஆனா சமீப காலத்துல நாங்க பார்க்கலாம் எத்தனையோ கட்டிங்ல, அதுவும் ஒரு வகையான கட்டிங், மேல முடிய வச்சு ஓரம் எல்லாம் வலிக்கிறது, ஓரத்துல முடிய வச்சு நடுவ ஃபுல்லா வலிக்கிறது. 1400 வருஷத்துக்கு முன்னால எங்க நபி அவங்க சொன்னாங்க, நீங்க நினைச்ச மாதிரி முடி வெட்டவும் மேலா, நீங்க நினைச்ச மாதிரி முடி வளர்க்கவும் ஏலா. முடி வளர்ப்பதுண்டா இந்த முறையில, முடி வெட்டுவதுண்டா இந்த முறையில, இவைகள் அனைத்தையும் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்க பேசக்கூடிய நேரத்துல எங்களோட மார்க்கம் ஹக்கான மார்க்கம், எங்களோட மார்க்கம் உண்மையான மார்க்கம், எங்களோட குரான் அப்படி இப்படி, எங்களோட ஹதீஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் நாங்க குரானை பத்தி ஹதீஸை பத்தி பெருமை பேசுகின்றோம். ஆனால் குரான் கூறக்கூடிய ஹதீஸ் கூறக்கூடிய அந்த இஸ்லாமிய முறைப்படி வாழ்வது சிரமம். நபியுடைய முக்கியமான சுன்னத்தை சொன்னா நாங்களாகவே பதில் சொல்றது ஹசரத், அது ஒட்டகத்துடைய காலம், இது ஹைடெக்குடைய காலம், இது டெக்னாலஜி இன்டர்நெட் தொழில்நுட்பத்துடைய காலம். நபியுடைய காலத்துல செய்ததெல்லாம் இந்த காலத்துல செய்ய இயலாது. மேலான பெரியார்களே, கணவான் கணேஷ் அவர்களே, நாங்க வாயால சொல்றது நாங்க ஹக்கான மார்க்கத்தில் இருக்கிறோம். மாற்று மதத்தவர்கள் அவர்கள் சும்மா வெறும் பொய்யில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, இந்துக்களாக இருக்கலாம், எல்லாம் கற்பனை காவியங்கள், அவர்களுடைய மார்க்கத்தில் ஒன்றுமே உண்மை இல்லை.
ஆனால் அவர்கள் அவர்களுடைய மத அடிப்படையில் எவ்வளவு பிடிப்புடன் இந்தியாவுடைய பஞ்சாப்ல வாழக்கூடிய அந்த சீக்கியர்கள், அவன் உலகத்தில் எங்க போனாலும் அவன் அவனுடைய தாடியோட தான் போறான், அவனுடைய தலையில் உள்ள குடுமையோட தான் போறான். இந்தியாவுடைய அந்த மன்மோகன் சிங் எடுத்துக்கோங்க, அவர் ஐக்கிய நாட்டு சபைக்கு போனாலும் அவருடைய தலப்பாவை கட்டி வச்சுட்டு போறாரு, அவர் அவருடைய தாடியை ஷேவ் பண்ணி கொண்ட போறாரு. நாங்க சொல்றது அவங்களோட மார்க்கம் ஒன்றும் இல்ல, அவர்களுடைய மார்க்கம் போய் அது வீணுண்டு. அந்த மார்க்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய அந்த அடிப்படையில் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் நானும் நீங்களும் எங்களோட மார்க்கத்தை பத்தி பேசுகின்றோம், ஆனால் மார்க்க அடிப்படையில் வாழ்வதற்கு தயார் இல்லை. பாதையில போனா யாரு முஸ்லிம் யாரு நொன் முஸ்லிம் என்ற எந்த அடையாளமும் காணேலாம். அவனும் ஷேட் கல்சன், இவரும் ஷேட் கல்சன், அவரும் புல் ஷேவ், இவரும் புல் ஷேவ், எப்படி தலாம் சொல்றது? யாரு முஸ்லீம் என்ற என்ன அடையாளம்? மேலான பெரியார்களே, கனவான் கணேஷ் அவர்களே, ஆக நபி அவர்கள் வெறும் வணக்கங்களை மாத்திரம் சொல்லல்ல, இபாதத்துகளை மாத்திரம் சொல்லல்ல, ஒரு இஸ்லாமியன் எப்படி வாழணும், ஒரு தனிநபர் எவ்வாறு அவருடைய நடையுடை பாவனை அமையணும், அவனுடைய வீட்டுக்குள்ள எவ்வாறு, அவனுடைய வெளி வாழ்க்கை எவ்வாறு, அவனுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு, ஏன் அவனுடைய குழந்தை வளர்ப்பு எவ்வாறு என்ற அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயுடன் அமர்ந்திருந்த நேரத்தில் நபி அவர்கள் திடீர் என்று எனது வீட்டுக்கு வந்தார்கள். என்னுடைய வீட்டில் இருந்த என்னுடைய தாய் எங்களோட வீட்டில் உள்ள சின்ன தம்பிய சின்ன பிள்ளைய கூப்பிட்டாங்க. எங்களோட உம்மா எங்களுடைய தம்பிய கூப்பிட்டு சொன்னாங்க, தால் ஓ தீக்க மகனே வாங்க உங்களுக்கு நான் தருகிறேன் என்று. நபி உங்க கேட்டாங்க என்னுடைய உம்மா கிட்ட, மாதா தோசிகி அந்த குழந்தைக்கு நீங்க எதை கொடுக்க போறீங்க? அந்த பெண்மணி சொன்னால், ஓ தீஹி தம்ர தனியார சூழல்லா, அந்த புள்ளைக்கு நான் ஈத்த பழத்தை கொடுக்க போகின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், லௌலம் தோசிகி அந்த புள்ளைக்கு நீங்க ஈத்த பழத்தை கொடுக்காம சும்மா கூப்பிடுறீங்க. இந்த காலத்திலே எங்களுடைய சிலர் மகான் வாங்க உங்களுக்கு நான் சாக்லேட் தாரேன், உங்களுக்கு டோபி தாரேன், உங்களுக்கு பிஸ்கட் ஐஸ்கிரீம் தாரேன், நாங்க இந்த காலத்துல கூப்பிடுற மாதிரி நபி அவங்க சொன்னாங்க. நீங்க இந்த புள்ளைய சும்மா கூப்பிட்டீங்க, லக்கான அலைச்சிப்பா உங்களின் மீது ஒரு பொய் எழுதப்பட்டு விடும். வீட்டுக்குள்ள உள்ள தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளுடன் எவ்வாறு நடக்கணும், எவ்வாறு அவர்களுடன் பழகணும், எந்தெந்த விதத்தில் எந்தெந்த வார்த்தைகளை அவர்களுடன் பேச வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக நமக்கு தேவையான எதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் அல்லது செய்யாமல் விடல, எல்லோருக்குரிய ரைட்ஸ்களை சொன்னாங்க, எல்லோருக்குரிய உரிமைகளை சொன்னாங்க. இன்று நாங்க பார்க்கலாம் முழு உலகத்தில் மிக முக்கியமான சில சக்திகள், அவர்கள் தங்களை சூப்பர் பவர் என்று கருதக்கூடிய சில நாட்டவர்கள், அவர்கள் பேசுற பேச்செல்லாம் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை, மனித உரிமை, மனிதர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும், அதற்கு என்று சொல்லி எத்தனையோ சட்டங்கள், கோடிக்கணக்கான பில்லியன் பணங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தால கத்துவார்கள் மனிதர்களை பாதுகாக்கணும், இன்னும் ஒரு பக்கத்தால் அவர்களே கொள்ளுவாங்க. அவர்கள் எங்கட நூற்றுக்கணக்கான மக்களை கொண்டா சில வேளை சொல்லுவாங்க பை மிஸ்டேக்கா நடந்துருச்சு, அதற்கு நாங்க வருந்து கொண்டோம். அவர்கள் யாராவது ஒத்தனை ஒரு போர் வீரன, ஒரு பதவியில் உள்ள யாராவது ஒரு ராணுவ வீரரை எங்கடவங்க ஏதாவது பிடிச்சிட்டாங்க, இப்ப அந்த முழு நாடு சத்தம் போடுவாங்க, எங்கடால விட்டுடுங்க, எங்கட நாட்டுக்காரனை விடுங்க. ஆக வெளிரங்கத்தில் ஹியூமன் ரைட்ஸ் என்று பேசுவார்கள், மறுபக்கத்தில் அவர்களே கொள்ளுவார்கள். அவர்கள் தான் ஆயுதங்களை விற்கிறாங்க, அவர்கள் தான் ஆயுதங்களை சப்ளை பண்றாங்க, அவர்கள் தான் ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த மாதிரி முனாசித்தனமா இருக்கல்ல, நபி அவர்கள் எல்லோருடைய ரைட்ஸையும் உரிமைகளையும் பாதுகாத்தாங்க, அதற்காக வேண்டி குரல் கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட யாராவது கூலிக்கு வேலை செய்தாலும் அவருடைய ஊதியத்தை கூட நீங்க கொடுத்துருங்க. அத்துல் அஜீர அஜரஹோ கபல எஜிப்பாரக்கோ, உங்கள்கிட்ட யாராவது கூலிக்கு வேலை செய்தால் அவருடைய வீர்மை காய்வதற்கு முன்னால அவருக்குரிய ஊதியத்தை கொடுத்துருங்க. நீங்க ஒரு மிருகத்துல பிரயாணம் செய்றீங்க, உங்களோட நீண்ட நாள் நண்பன் அவரும் ஒரு ஒட்டகம் அல்லது குதிரையில வாராரு, நீங்க ரெண்டு பேரும் பேச வேண்டிய கட்டம் வந்தா அந்த குதிரையுடைய முதுகுக்கு மேலால் உட்கார்ந்து கொண்டு பேசாதீங்க. லா தஜாலு துஹூர தவாபிக்கும் மனாபிர், உங்களுடைய மிருகங்களுடைய முதுகுகளை மிம்பர் மேடைகளாக ஆக்கி கொள்ளாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி பேசி அந்த மிருகத்திற்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவு கண்டா இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத் செய்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ஸாஃபர்து ஃபில் ஹஸப், நீங்க காய் அதாவது நல்ல செழிப்பான பூமியில பிரயாணம் செய்றீங்க, பாஉதுல் இப்ல ஹத்தஹா மினல் அர்ல், அந்த பூமியிலிருந்து அந்த மிருகங்களுக்கு கொஞ்சம் மேய்வதற்குரிய அவகாசத்தை கொடுங்க, கொஞ்சம் சந்தர்ப்பத்தை கொடுங்க. வைதா சாஃபர்த்தும் பிஸ்தனா, காய்ந்த வறண்ட பஞ்சமான பூமியில பிரயாணம் செய்றீங்களா, அவசரமாக பிரயாணம் செய்து அந்த மிருகத்துக்கு ஓய்வு கொடுங்க சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, ஓய்தா அரஸ்தும் பில்லையில், இரவேல நீங்க அந்த காட்டு பகுதியில அல்லது பாலைவன பகுதியில உங்களோட பிரயாணத்துடைய இடையில எங்கேயாவது தங்க வேண்டிய கட்டம் வருது, ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது, அந்த கால்நடைகள் அந்த ஐவாய் மிருகங்கள் அந்த வனம் விலங்குகள் போய் வரக்கூடிய அவர்களுடைய பாதையை அவர்களுடைய வழிகளை மறித்து உங்களோட படுக்கைகளை போடாதீங்க. ஐவாய் மிருகங்களும் வன விலங்குகளும் ஒதுங்கக்கூடிய போய் வரக்கூடிய அந்த பாதையில உங்களோட படுக்கைகளை விரித்து அவைகளுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க என்பதின் மூலமாக எங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதே சொல்ல வாராங்கண்டா, 1400 வருஷத்துக்கு முன்னால உலகத்திற்கு நோ பார்க்கிங்குடைய சட்டத்தை நம்முடைய தலைவர் தான் அறிமுகம் செய்தாங்க. சமீப காலத்துல தான் போட் போடுவாங்க, இந்த வீட்டை மறைச்சிடாதீங்க, இந்த கடையை மறைச்சு வாகனங்களை அடிச்சிடாதீங்க, இது பாதசாரிகள் அவர்கள் நடக்கக்கூடிய இடம், இதை மறைத்து நீங்க உங்களோட வாகனங்களை அடிச்சிடாதீங்க. சமீப காலத்துல போட் போட 1400 வருஷங்களுக்கு முன்னால மனிதன் என்ன மனிதன், காட்டுல பாலை வனங்கள்ல நடக்கக்கூடிய அந்த வனவிலங்குகள் நடக்கக்கூடிய பாதைகளை கூட அவட படுக்கைகளை போட்டு அவைகளுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க என்று இந்த அளவுக்கு தூர நோக்குடன் நடந்தவர்கள் தான் எங்களை தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையான முறையில வாழ்ந்தாங்க, இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தாங்க. அந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மக்கள் இவர்களை பார்த்து இவர்கள் தான் முஸ்லிம் என்று அடையாளம் கண்டாங்க. அந்த நாடே இஸ்லாமிய நாடாக, அந்த நாட்டுடைய பாஷையே அரேபிய பாஷையாக, இன்று முழு உலகத்துல 30 மேற்பட்ட நாட்டுடைய தேசிய பாஷை அரேபிய பாஷை. நபியுடைய காலத்துல ஒரே ஒரு நாட்டில் தான் பேசப்பட்டுச்சு, ஆனால் இன்று 30 மேற்பட்ட நாடுகள்ல அரேபிய பாஷை. ஏன்? அந்த சஹாபாக்கள் வெறும் வார்த்தையால அல்ல, வாழ்க்கையால வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு இஸ்லாமியன் இப்படித்தான் வாழணும், இஸ்லாமிய வியாபாரி இப்படித்தான் வியாபாரம் செய்யணும், இஸ்லாமிய விவசாயி இப்படித்தான் விவசாயம் செய்யணும், இஸ்லாமிய ஆட்சியாளன் இப்படித்தான் ஆட்சி செய்யணும், இஸ்லாமிய நீதிபதி அவர் இப்படித்தான் நீதம் செலுத்தணும் என்று செயல் ரீதியாக செய்து காட்டினாங்க. அதனால தான் அந்தந்த காலங்களில் இஸ்லாம் ரொம்ப வேகமா பரவியது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனால் சமீப காலத்தில் பலர் இஸ்லாத்தை விரும்புறாங்க, ஆனால் இன்னும் பலர் மறுமுனையில் இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க. உண்மையில் அவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கல்ல, இஸ்லாமியர்களை வெறுக்கிறாங்க. இஸ்லாமியன் இவன்கிட்ட நல்ல பண்பு இல்ல, இவன்கிட்ட நல்ல குணம் இல்ல, இவன்கிட்ட நல்ல நடத்தை இல்ல, இவனுக்கு சரியா பேச தெரியாது, இவனுடைய உள்ளத்துல விரோதம், இவனுடைய உள்ளத்துல வஞ்சகம், இவனுடைய உள்ளத்துல போராமை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இஸ்லாமியர்கள் திருக்க வேண்டிய பண்புகளும் குணங்களும் நாளுக்கு நாள் குறைந்து சென்று கொண்டே செல்கின்றது. ஆனா வெளிரங்கத்துல நம்முடைய நடையில மாற்றம், எங்களோட உடையில மாற்றம், எங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் சரியான டெவலப்மெண்ட், எங்கட புதிய புதிய வீடுகள், புதிய புதிய வாகனங்கள், எங்கட ஒவ்வொரு கடையில தொங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆடைகள், அது புதிய புதிய ஃபேஷன்ல எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் கஷப்பான உண்மை, நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், எங்கட குணம் இன்னும் மாறல்ல, எங்கட பழக்க வழக்கங்கள் மாறல்ல, எங்கட நடவடிக்கைகள் மாறல்ல, நம்முடைய பேச்சுவார்த்தைகள் மாறல்ல, அடுத்தவரை மதிக்கிற தன்மை வரல்ல, பிறரை நம்புற தன்மை வரல்ல, யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கண் கொண்டு பார்க்கிறது, அவருக்குள்ள குறைகளைத்தான் தேடி தேடி பார்க்கிறது. இவர் இப்படி முன்னேறினாரு, இவர் இவ்வளவு சுருக்க எப்படி செல்வந்தராக மாறிட்டாரு, இவருடைய வருமானம் இவ்வளவு தான், இவர் வெளிநாட்டில் போனாலும் இவ்வளவு 2 வருஷத்துல இவ்வளவு சம்பாதிக்க இயலாது, இவர் வேற ஏதாவது செஞ்சிருப்பாரு. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஒரே அடுத்தவர்களை பார்த்து பார்த்து நம்முடைய காலங்கள் கழிகின்றதே தவிர, நான் என்னை பார்க்க எனக்கு நேரம் இல்லை, நாம் நம்மை பார்க்க நமக்கு நேரம் இல்லை. நபி அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அந்நியவர்களுக்கு விளக்கினாங்க இஸ்லாத்தை, இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து விளக்கினாங்க. அவர்கள்ட்ட பெரிய ஆயுதங்கள் இருக்கல்ல, அவர்கள்ட்ட பெரிய பணமோ படைபலமோ இருக்கல்ல, உலகத்துடைய வரலாறுகளை நாம் மறந்துவிட முடியாது. எத்தனையோ புரட்சிக்காரர்கள் உலகத்துல பல புரட்சிகளை செய்து முடித்திருக்கின்றார்கள், ஆனால் அந்த புரட்சியுடைய பின்னணியில அதற்கு கொடுத்த விலை சாதாரணமான விலை அல்ல. ஹிஜ்ரி 600களில் வாழ்ந்த அந்த தத்தார் என்று சொல்லக்கூடிய அந்த தத்தார் எங்களுடைய புரட்சி, அதனுடைய தலைவன் ஜெங்கிஸ் கான், அவனுடைய மகன்மார்கள், அவனுடைய பேர குழந்தைகள் உலகத்தில் பெரும் பகுதியை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் அதற்காக வேண்டிய கொடுத்த விலை சாதாரணமான விலை அல்ல. சில சரித்திர ஆசிரியர்களுடைய கணக்குப்படி 3 கோடி மக்களுடைய உயிர் பறிபோகின்றது. இப்பொழுது சோவியத் யூனியன்ல இருந்து பிரிந்திருக்கக்கூடிய அந்த உஸ்பெகிஸ்தான்ல மாத்திரம் 7 லட்சம் மக்களுடைய உயிர் பறிபோகின்றது. பக்தாத்ல மாத்திரம் ஒரே நாளில 2 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குவிக்கின்றார்கள். அதற்கு பின்னால்தான் அந்த தாத்தாரியங்கள் அவர்களுடைய புரட்சியில வெற்றி பெறுகின்றார்கள். ஏன், சில வருஷங்களுக்கு முன்னால நடந்த இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவதற்கு நடந்த அந்த சண்டையில மாத்திரம் 1 கோடி மக்களுடைய உயிர் பறி போகின்றது. அதே காலகட்டத்தில் தான் பிரெஞ்சுக்காரர்கள் எத்தனையோ ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள அரேபியர்கள் மீது போர் தொடுத்தாங்க. அந்த பிரெஞ்சுடைய புரட்சியில அவர்கள் வெற்றி பெறுவதற்கு 25 லட்சம் மக்களுடைய உயிர் பறி போகின்றது. 1990களில் தான் கம்யூனிசக்காரர்களுடைய புரட்சி தோல்வியை கண்டது. அந்த கம்யூனிச புரட்சியில அவர்கள் வெற்றி பெறவும் இல்லை, அதற்காக வேண்டி பறிபோன உயிர்கள் சுமார் 40 லட்சம் உயிர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த புரட்சிக்காரனை எடுத்துக்கொண்டாலும் அதற்காக வேண்டி அவன் செலவழித்த பணம், அதற்காக வேண்டி அவன் கொட்டிய இரத்தம் எல்லாம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆனால் எங்கட தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட படை பலம் இருக்கல்ல, அவர்கள்ட்ட பண பலம் இருக்கல்ல, அவர்கள்ட்ட அதிகார பலம் இருக்கல்ல, யுத்த பயிற்சி கொடுக்கப்பட்ட போர் வீரர்கள் இருக்கல்ல, யுத்தத்திற்கு போவாங்க, பத்ருக்கு போவாங்க, ஒட்டிய வயிற்றுடன் போவாங்க, வெறும் கையுடன் போனாங்க, வெறும் காலுடன் போனாங்க, சரியா உடுப்பதற்கு பூர்த்தியான ஆடை இல்ல, பல முறையில அச்சுறுத்தப்பட்டாங்க, பல முறையில பயமுறுத்தப்பட்டாங்க. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு எதிராக அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள், உங்களை கொலை செய்து விடுவதற்காக, உங்களை நாடு கடத்தி விடுவதற்காக, உங்களை உயிருடன் பிடித்து ஜெயிலிலே அடைத்து விடுவதற்காக இந்த அளவுக்கு பயமுறுத்தல், இந்த அளவுக்கு மிரட்டல், இந்த அளவுக்கு அச்சுறுத்தல்கள். அதற்கு மத்தியில் தான் பதிலுக்கு போனாங்க, வெறுங்கையுடன் போனாங்க, பெரிஷா படை பலமும் இல்ல, பண பலமும் இல்ல, ஆயுத பலமும் இல்ல, 2 நேரம் சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு ரொட்டி கூட கிடைக்கல. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்குகின்ற வரைக்கும் ஒரு நாளையில ரெண்டு தடவை வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. பகலையில சாப்பிட்டா ராவக்கு பட்டினி, இரவு சாப்பிட்டா பகலையில பட்டினி. எந்த அளவுக்குண்டா ஹைபருடைய யுத்தம் வரைக்கும் சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க வயிறு நிறைய சாப்பிட இல்லை, அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே பஞ்சம், அந்த அளவுக்கு சிரமம், அந்த அளவுக்கு வறுமை. ஆனால் முழு உலக மன்னர்களும் அவர்களை பார்த்து மூக்கிலே கையை வைத்தார்கள். அந்த ரோமாபுரியுடைய சக்கரவர்த்தி, அந்த பார்சீக சக்கரவர்த்தி, அந்த கிஸ்ரா மன்னனாக இருக்கலாம், இரக்கின் மன்னனாக இருக்கலாம், முகௌகிஸ் மன்னராக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் பார்த்து அவர்களுடைய ஆட்சி கீழே விழுந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்துணை சொத்துக்களையும் இவர்கள் கைப்பற்றினார்கள். என்னால் இவர்களை செய்த புரட்சி எதனால? இவர்களுடைய புரட்சி தன்னுடைய வாழ்க்கையால, தன்னுடைய நடவடிக்கைகள்னால, தன்னுடைய பழக்க வழக்கங்கள்னால, தன்னுடைய அன்பான பண்பான பேச்சுவார்த்தைகளின் மூலமாக, மன்னிக்கக்கூடிய தயாள குணத்தின் மூலமாக, உள்ளத்திலே அன்பு இரக்கத்தின் மூலமாக, உள்ளத்திலே விரோதம் இருக்கல்ல, உள்ளத்திலே குரோதம் வஞ்சகத்தனம் இருக்கல்ல, மற்றமாக எல்லோரையும் மதித்தாங்க. அந்த அன்பால, அந்த பண்பால, அந்த குணத்தால அவர்கள் செய்த புரட்சி சாதாரணமான புரட்சி அல்ல. கிட்டத்தட்ட 23 வருஷம் நபி அவர்கள் அந்த மக்களுடன் வாழ்ந்தாங்க. இடையிடையே சில யுத்தங்கள் நடந்தது. அந்த நடந்த யுத்தங்கள்ல முஸ்லிம்கள் காபிர்கள் இரண்டு சாராருக்கு மத்தியில பறிபோன உயிர்கள் வெறும் 1062 பேர். இஸ்லாமியர்கள் காபிர்கள் இரண்டு சாராருக்கு மத்தியில பறிபோன அல்லது பலியெடுக்கப்பட்ட உயிர்கள் வெறும் 1062 பேர். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உயிர்கள் 124,000 பேர். அதுவும் சாதாரணமானவர்கள் அல்ல, இஸ்லாத்துடைய விரோதிகள், முஸ்லிம்களுடைய விரோதிகள். முழு இஸ்லாமிய உம்மாவை ஒழித்து கட்டணும் என்று கங்கணம் கட்டி பல வருஷங்களாக சண்டை பிடித்தவர்கள், யுத்த கமாண்டராக தலைவராக அந்த யுத்தத்தை வழிநடத்திய காலிபின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவரும் சஹாபியாக மாறுகின்றார். அவரைத்தான் நபி அவங்க அனுப்பி வச்சாங்க, லாத் உஸ்ஸான்னு சொல்லக்கூடிய சிலையை உடைத்து விட்டு வருவதற்காக. அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் பல வருஷமாக யுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர் அந்த அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு அவரும் சஹாபியாக மாறுகின்றார். அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் என்று ஒருவர் நபியுடைய சிறிய தந்தையுடைய மகன், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி அவர்களுக்கு பக்க பலமாக நிற்குகின்றார். ஹுதைபியாவுடைய உடன்படிக்க நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். 5 வருஷங்களுக்கு பின்னால மதீனாவிலிருந்து சில சஹாபாக்கள் சுமார் 1500 பேர் உம்ராவோட வாராங்க. குருபான் கொடுக்கக்கூடிய மிருகங்களை எடுத்துக்கொண்டு வாராங்க. மக்காவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் போய்விட்டால் பைத்துல்லாவை அடைந்தேனும். அந்த ஹுதைபியாவில் தடை செய்யப்படுகின்றார்கள். அந்த காபிர்களுடைய படையுடைய தளபதி தான் சுஹைல் இப்னு அம்ர், அவர் கூறுகின்றார், உங்களை நாங்க உம்ரா செய்ய விட மாட்டோம், அடுத்த வருஷம் தான் விடுவோம், சில நாட்கள் தான் அனுமதிப்போம், நீங்க வந்தாலும் உங்களோட வாள்களை ஒரேல வைத்துக் கொண்டு தான் வரணும் என்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. இஸ்லாமியர்கள் சார்பாக ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஒப்பந்தத்தை எழுதுகின்றார்கள். மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுதே சுஹைல் தடை செய்கிறார். முஹம்மத ரசூலுல்லாந்து ஏற்றுக்கொண்டா இந்த ஒப்பந்தமே தேவையில்லை, அதனால முஹம்மதுடைய பெயர் எழுதுங்க, முஹம்மத் இப்னு அப்துல்லாந்து எழுதுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அலி பரவாயில்லை, ரசூலுல்லாஹை வெட்டி போடுங்க, அதை அழித்து போடுங்க, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க. ஹதரத் அலி ரழியல்லாஹு சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கையால எழுதிய அந்த ரசூலுல்லாஹை என்னால் அந்த வெட்ட முடியாது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த இடத்தை எனக்கு காட்டித்தாங்க, அந்த இடம் காட்டி கொடுக்கப்படுகின்றது, ரசூலுல்லாஹை நபி அவர்களே தன்னுடைய கையால அழிக்குகின்றார்கள். மீண்டும் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் எழுதப்படுது. அந்த ஒப்பந்தத்துல ரசூலுல்லாஹ்ன்ற வார்த்தையை எழுதுவதற்கு தயார் இல்லை அந்த சுஹைல் இப்னு அம்ருன்னு சொல்லக்கூடியவர். அவரும் நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால கலிமா சொல்லி ஸலாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஹிஜ்ரி 11ல நபி அவங்க வஃபாத் ஆகுறாங்க. நபியுடைய பிரிவை தாங்க முடியாமல் மதீனத் மக்கள் அல்லோல கல்லோலப்படுகின்றார்கள். அவர்களில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமானவர். நபியை எந்த அளவுக்கு நேசித்தாங்கண்டா, நபியுடைய பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. மஸ்ஜித் நபியுடைய வாசல்ல உருபிய வாளுடன் நின்று கொண்டு யாராவது நபி அவர்கள் வஃபாத் ஆனதா சொன்னா அவருடைய கழுத்தை வெட்டி விடுவேன், என்னுடைய நபி அவர்கள் மரணிக்கல்ல, அவர் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறாங்க என்று ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால பேச முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அவர்கள் மௌனியாக மாறிட்டாங்க. அந்த நேரத்துல தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஈமானுடைய பலம், அந்த ஈமானுடைய தைரியம், ஈமானுடைய துணிச்சலுடன் வாராங்க. நபி அவர்களுடைய முகம் மூடப்பட்டிருக்குது. அந்த முகத்துடைய திரையை நீக்கி நபியுடைய முகத்தை பார்த்து அந்த முகத்தை முத்தமிட்டு சொல்கின்றார்கள், குந்த ஹையன் வமையி தனியா ரசூலல்லா, சிறுத்த ஹையன் வமையி தனியா ரசூலல்லா. அல்லாஹுடைய ரசூலே, நீங்க உயிருடன் இருக்கும் பொழுதும் மனமானவர்களாக இருந்தீங்க, மரணித்ததற்கு பின்னாலவும் நீங்க மனமானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லி அவருடைய முகத்தை மூடிக்கிவிட்டு நேர மிம்பருக்கு வந்து ஒரு ஹுதுபா பிரசங்கம் செய்கின்றார்கள். ஹதரத் உமரும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா எல்லோரும் வந்து அந்த ஹுதுபாவோடு உட்கார்ந்து கொண்டாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஹுதுபாவுடைய ஆரம்பத்துல மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கதமாத், யாராவது முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீங்கண்டா அந்த முஹம்மத் மௌத்தாகிட்டாரு, அவர் இறந்துட்டாரு. வமன் கானய அபுதுல்லா, யாரு அல்லாஹுவை மாத்திரம் வணங்குறாங்களோ ஃபைன் அல்லாஹ ஹையுல்லா யமூத், அந்த அல்லாஹ் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணமே இல்லை, அவன் நிலையானவன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரசூல், அவர்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களும் இறந்துட்டாங்க. இவர் இறந்து விட்டால், இவர் மௌத்தா போனால், இவர் கொலை செய்யப்பட்டா நீங்க புறமுதுகு காட்டி ஓடிடுவீங்களா என்ற ஆயத்தை ஓதியவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாகிட்டாங்க. சொன்னாங்க, நபியுடைய காலத்தில் இந்த ஆயத் இறங்கி இருந்தாலும் என்னுடைய பார்வையில இப்பதான் இந்த ஆயத் இறங்கிய மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டாங்க. இதே மாதிரியான ஒரு நிலைமை மக்காவுல ஏற்பட்டது. மக்கத்து மக்களுக்கு மத்தியில பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை ஆறுதல் படுத்த மக்காவுல ஹரம் ஷரீஃப்ல ஒரு ஹுதுபா பிரசங்கம் செய்தவர் தான் இந்த சுஹைல் இப்னு அம்ரு என்று சொல்லக்கூடிய சஹாபி. ஹுதைபியாவுல ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கூட எழுதக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தவர், நபியுடைய வஃபாத்துடைய வேளையில முழு மக்கத்து மக்களை ஒன்று சேர்த்து அங்க ஹுதுபா பிரசங்கம் செய்து அந்த மக்களை ஆறுதல் படுத்தியவர் என்றா இந்த சுஹைல் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். சுஃபைல் இப்னு அம்ரு தௌசி என்று ஒருவர் இருந்தார். மக்காவுக்குள்ள வரும்போது எல்லாம் காதுல பஞ்சை வைத்துக் கொண்டு வருவார். நவுது பில்லா, இந்த முஹம்மது சூனியக்காரன், இவர் குறி சொல்லக்கூடியவன், இவர் சூனியத்தால எங்களை வழிபறித்திடுவாரு, எங்களை திசை திருப்பிடுவார் என்று காதுல பஞ்சை வைத்துக் கொண்டு வந்த அந்த சுஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவரும் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அபு ஜஹலுடைய மகன் அக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுவா மாறுகின்றார். அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹாவாக மாறுகின்றார். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார், அவரும் சஹாபியாக மாறுகின்றார். அப்துல்லாஹி இப்னு ஸலாம் யூத மதத்துடைய பெரிய அறிஞராக இருந்தார், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். தமீமே தாரி ரலியல்லாஹு அன்ஹு கிறிஸ்தவ மதத்துடைய பெரிய பாதிரியாக இருந்தார், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். ஓரிரண்டு பேர்களா மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 100,000 மேற்பட்டவர்களுடைய கரண்டு முரடான பழிவாங்கக்கூடிய தன்மை கொண்ட இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்கணும் ஒழிக்கணும் என்று கங்கணம் கட்டியவர்கள் எல்லாம் அவர்களுடைய மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நபியுடைய அந்த குணத்தால செய்த புரட்சி, நபியுடைய அந்த நடத்தையால செய்த புரட்சி, நபியுடைய அந்த அன்பால பண்பால செய்த புரட்சி, மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், கிட்டத்தட்ட 157 கோடி முழு உலகத்தில் இஸ்லாமியர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முழு உலகத்தில் இன்றைக்கு பொதுவாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சுத்தான், முஸ்லீம்கள் என்றா பயங்கரவாதி, முஸ்லீம் என்றா அவன் தீவிரவாதி. ஏன்? ஒரு சில இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய சில தவறான அல்லது தகாத செயல்களின் மூலமாக மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால மாற்று மதத்தவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை விளங்க வைக்கணும் என்றா எங்கட பள்ளிவாசலுக்குள்ள வரமாட்டாங்க, எங்கட பயான கேட்க மாட்டாங்க, எங்கட ஸ்பீச்ச கேட்க மாட்டாங்க, எங்கட புக்குகளை படிக்க மாட்டாங்க. மாற்றமாக நாங்கள் அவர்களுடன் வாழக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய நடை உடை பாவனை, இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள், இஸ்லாமிய நாகரிகம் என்ன, இஸ்லாமிய விழுமியம் என்ன, இஸ்லாம் பழமையான வாதம், பழமையான அந்த ஆரம்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த உண்மையான யதார்த்தமான மார்க்கம், அர்த்தமுள்ள மார்க்கம், கருத்தாளமுள்ள மார்க்கம், நாங்கள் வாழ்ந்து இஸ்லாமிய முறை, இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்து அவர்களுக்கு காட்டணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் வணக்கங்கள்ல ஓரளவு மாற்றம் ஒரு காலம் போன்று இல்லை. இந்த காலத்தில் பள்ளிவாசலுக்கு நிறைய வாராங்க, தொழுகிறாங்க, பெண்மணிகளில் பெரிய மாற்றம், அவர்கள் தன்னுடைய ஆடைகளில் புர்கா, ஹிஜாப், ஃபேஸ் கவர், அபாயா, அவர்கள்ட்ட பெரிய மாற்றங்கள். ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, மாஷா அல்லாஹ், இபாதத்துகளில் மாற்றம். ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய குணங்களில் மாற்றம் வரல, பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரல, பேச்சுவார்த்தைகளில் மாற்றம் வரல, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மை வரல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால் ஆரம்ப காலத்தில் நபி அவர்கள் அந்த கரடு முரடான மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்கி வைப்பதற்கு எந்த அடிப்படையில் நபி அவர்கள் செயல்பட்டார்களோ, நபி தோழர்களை பழக்கினார்களோ, அதே மாதிரி நாமும் செயல்பட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தோம் என்றா அவர்களும் விளங்குவாங்க. மறுமுனையில நிச்சயமாக அல்லாஹுடைய வானலாவிய உதவியும் வரும். ஏனென்றால் நபியுடைய சுண்ணத்திற்கு பின்னால அல்லாஹுடைய உதவி மறைந்திருக்குது. நபியுடைய சுண்ணத்திற்கு பின்னால தான் நம்முடைய கண்ணியமும் கௌரவம் இருக்குது. நபி அவர்களை சொல்லுவாங்க, ஜீத்துக்கும் ஆகிரா, துனியாவுடைய அனைத்து ஹைர்களையும் ஆகிராவுடைய அனைத்து கண்ணியங்களையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். துனியாவுடைய கயிறுகள் கிடைக்கணுமா, ஆகிராவுடைய கண்ணியங்கள் கிடைக்கணுமா? நபி அவர்கள் வாழ்ந்த மாதிரி வாழணும், நானும் வாழணும், மற்றவர்களும் வாழணும், அடுத்தவர்களை பார்ப்பதை விடணும், அடுத்தவர்களுடைய குறை பேசுவதை விட்டு விடணும். நாம் ஒவ்வொருவரும் என்ன பார்க்கணும், எனக்கு வயசு எத்தனை ஆகிருச்சு, நான் 30 தாண்டிட்டேன், நான் 40 தாண்டிட்டேன், நான் 50 கடந்துட்டேன், பேரன் பேத்திய கண்டுட்டேன், தலைமுடி கூட பழுத்திருச்சு, என்னுடைய முடிகள் கூட அதாவது சென்று விட்டது, அதனால் நான் என்ன மாற்றணும், நான் மாறினா என்னுடைய மனைவி மாறுவாள், நான் மாறினா என்னுடைய வயது வந்த மகள்மார்கள் மகன்மார்கள் மாறுவாங்க, அதனால முத முதல்ல நான் மாறணும், அதற்கு பின்னால நாம் ஒவ்வொருவரும் மாறணும். நாம் மாறினோம் உண்டா நம்முடைய முழு உலகத்தை மாற்றலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இந்த அடிப்படையில் இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய நடை உடை பாவனைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய அத்தனை அசைவுகளை எவ்வாறு நபியவர்களும் நபித்தோழர்களும் ஆக்கிக் கொண்டார்களோ அதே முறைப்படி நாம் ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, ஐக்கியம், சமத்துவம், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் உண்மையான இஸ்லாமியர்களாக செயல் ரீதியாக வாழ்வதற்கு நீ உதவி செய்வாயாக. இஸ்லாத்தின் மீது பற்றையும் பரிவையும் ஏற்படுத்துவாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளில் நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. அது அல்லாத நேர்க்கத்தியவர்களுடைய கலாச்சாரங்களில் நமக்கு வெறுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. முழு உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் அனைவர்களுடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களையும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தினுடைய சேவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்யா அர்ஹமர் ராஹிமீன்.
For more lectures, visit slhub.com.